الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه أما بعد உண்மையில் சகோதரர்களே, இன்று இஸ்லாமிய சமுதாயம் எங்களுக்கு தெரியும் பல்வேறு குழப்பங்களை எதிர்நோக்கிய நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றது. அதாவது மார்க்கத்தை பரிசீலனை, அதாவது பரிகாசம் செய்யக்கூடியவர்கள், மார்க்கத்தை பரிகாசம் செய்யக்கூடியவர்கள், அதை கேலி நையாண்டி பண்ணக்கூடியவர்கள் இஸ்லாமிய சமுதாயத்திலேயே உருவாகியிருக்கிறார்கள் இல்லைங்களா. இதே போன்று மார்க்கத்தில் பல்வேறு விதமான சந்தேகங்களை கிளப்பி விடுபவர்கள், குர்ஆனில் அதனுடைய கருத்துக்களில் சந்தேகங்களை கிளப்பி விடுதல். அதே போன்று சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களில், அந்த சுன்னாக்கள் எந்த அளவு நேர்மையானது, சஹீஹானது, சரியானது என்பதை உலக வரலாற்றில் பல்வேறு மார்க்க அறிஞர்கள் ஆய்வு செய்து முடிவெடுத்த எத்தனையோ விஷயங்களில் மக்களுக்கு சந்தேகங்களை, குழப்பங்களை உருவாக்கி பிரச்சனைகளை என்ன செய்கிறார்கள், தோற்றுவிக்கின்றார்கள். உண்மையில் சந்தோஷங்களே, இப்படியான நேரத்தில் பல்வேறு பாதுகாப்பு ஆயுதங்கள் தேவைப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம், பல்வேறு பாதுகாப்பு ஆயுதங்கள் தேவைப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம், தற்காப்பு கருவிகள். சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும் தற்காப்பு கருவிகள் என்ற தலைப்பிலேயே ஒரு இஸ்லாமிய ஒரு ஆய்வாளர் ஒரு பெரிய ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார், அஸ்ஸாபிகாத் என்று சொல்லி ஒரு நூல், அதாவது பாதுகாப்பு கருவிகள். அந்த நூலில் இஸ்லாமிய சமூகத்தவர்கள் இப்படி பயங்கர அலைகள் வீசுகின்ற போது, பாரிய ஆபத்துக்கள் இஸ்லாமிய சமூகத்தை எதிர்நோக்கி வருகின்ற இந்த காலகட்டத்தில் எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டிய தற்காப்பு காரணங்கள், கருவிகள் என்ன என்பதை பேசும்போது, உண்மையிலே ஆரம்பத்தில் அவர் முன்வைக்கக்கூடிய கருத்து என்னவென்றால், பல உலகாயுத ரீதியான அம்சங்களை நாம் தயார் செய்தாலும் கூட எல்லாத்தை விடவும் பிரதானமானதாக அவர் முற்படுத்தி சொல்கின்றார், முஸ்லீம்களே, இஸ்லாமிய சமூகத்தவர்களே, உங்களுடைய ஈமானை பலப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய ஈமானை நீங்கள் உச்ச நிலைக்கு கொண்டு வாருங்கள். அது பலவீனமாக இருக்கின்ற போது எதிரிகள் எம்மை ஆட்கொள்வதற்கு இலகுவாக ஆகிவிடும். எனவே சகோதரர்களே, இந்த சந்தர்ப்பத்தில் இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், எங்களுக்கு தெரியும் இஸ்லாமிய வரலாற்றில் தோன்றிய மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞர், அவர்கள் பதாய என்று சொல்லி ஒரு நூல் எழுதியிருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த நூலில் எப்படி இந்த இஸ்லாமிய சமுதாயம் தாக்கப்படுகின்றது என்பதை சொல்கின்ற போது, விசேடமாக ஷைத்தானிய தாக்கம், ஷைத்தான் எப்படி இந்த மனிதனை ஊடுருவுகின்றான், எப்படி இந்த மனிதனை தாக்குகின்றான், அதற்காக அவன் பயன்படுத்தக்கூடிய வழிமுறைகள் என்ன, ஆயுதங்கள் என்ன என்பதையெல்லாம் விளக்கி பேசும்போது ஒரு முக்கியமான தகவலை குறிப்பிடுகின்றார்கள். சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவரும் நாளாந்தம், ஒவ்வொருவரும் நாளாந்தம் எதிர்நோக்கும் பிரச்சனை இது. நாம் ஷைத்தானை சந்திக்காத ஒரு நாள் இருக்குமா வாழ்க்கையில் சொல்லுங்க பாபம், இருக்க முடியாது அப்படித்தானே. நாம் ஷைத்தானை சந்திக்காத ஒரு நாள் இருக்குமா, எப்பங்க நாங்கள் சந்திச்சோம்னு கேள்வி கேட்டுறாதீங்க இல்லைங்களா. முன்னால் வருவேன், பின்னால் வருவேன், வலதால் வருவேன், இடதால் வருவேன், இது யார்கிட்ட சொல்லி போட்டு வந்தான் தெரியுமா, ரப்புல் ஆலமீன் சொல்லி போட்டு வந்திருக்கிறான், அல்லாட்ட சபதம் விட்டு போட்டு வந்திருக்கிறான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சுஜூத் செய்ய சொன்னான், அப்படித்தானே, முடியாதுன்னுட்டான். அப்ப அல்லாஹு தஆலா என்ன செய்தான், ஷைத்தானுக்கு சாபம் விட்டான், நாசமா போ, லஅனஹுல்லாஹ், அல்லாஹ் அவனை சாபம் விட்டான், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சகோதரர்களே, அவன் பார்த்து சொன்னானா, கால அரஐதக ஹாதல்லதி கர்ரம்த அலை, அல்லாஹ் பார்த்து சொல்றான், யா அல்லாஹ், இந்த இருக்கியாரே, என்னை விட இவரை நீ மேன்மைப்படுத்தினாயா இல்லையா, ஹாதல்லதி கர்ரம்த அலை, லஇன் அக்ரதனி இலா யௌமில் கியாமா, மறுமை வரைக்கும் என்னை நீ வாழ வைத்தால். பாருங்க எப்படி சபதம், யாரிடத்துல, யாரிடத்துல பேசுறான், அல்லாஹ் இடத்துல பேசுறான், சொல்றான், லஇன் அக்ரதனி இலா யௌமில் கியாமா, நீ மறுமை வரைக்கும் என்னை வாழ வைத்தால் சொல்றான், லஅஹ்தனி கன்ன ذுரியத, அவனுடைய சமுதாயத்தை, அவருடைய சந்ததியினரை நான் வழிகெடுப்பேன். சந்ததியினரே என்ன செய்வன் நான் வழிகெடுப்பேன். சோதர்களை வேறு ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், ஷைத்தான் சொன்னானா, வலா தஜிது அக்ஸரஹும் ஷாகிரீன், அவர்களில் அநேகமானவர்களை உனக்கு நன்றியாளர்களாக நீ பெற்றுக்கொள்ள மாட்டாய். எப்படி இவனுக்கு தெரியும்? அது பேசுறது யாரோட? அல்லாஹ்வோட. சொல்ற செய்தி இறந்த கால செய்தி அல்ல, பாஸ்ட் டென்ஸ் பத்தி பேசல, அவன் ஃபியூச்சரை பத்தி பேசுறான். அப்படித்தானே? ஃபியூச்சர் யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். சொல்றான், யா அல்லாஹ், நீ என்னை மறுமை வரைக்கும் வாழ வைத்தால் நான் இவர்களை வழிகெடுப்பேன், இவர்களில் அநேகமானவர்களை நன்றியாளர்களாக நீ பெற்றுக்கொள்ள மாட்டாய். சோதர்களை ஃபியூச்சர், அவனுக்கு எப்படி தெரியும்? இது ஷைத்தான் ஃபியூச்சரை தெரிஞ்சு சொன்னது அல்ல, இது அவருக்கு எதிர்கால அறிவு இருக்கிறது அதனால் சொன்னான் என்பது அல்ல. அவன் கொண்ட கொள்கை, அவன் வைத்த எண்ணம், அவனுடைய போராட்டம் நடத்துவன் நான். சோதர்கள், அல்லாஹ் வேறு இடத்துல சொல்றான், உலகது இப்லீஸ் அவனுடைய எதிர்பார்ப்பை எண்ணத்தை உண்மைப்படுத்தி விட்டான். சுபஹான் அல்லாஹ். அப்ப இப்லீஸ் சொல்ற நேரத்தில் பின்னால் நடக்கும்ன்றதை தெரிஞ்சு சொல்லல அவன், ஆனால் என்ன அவனுடைய எண்ணம், நான் அப்படி செய்வேன். அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? அவன் சொன்னது நடந்தது. அல்லாஹ்வே சொல்றான், உலகது சத்தக அலைஹி அவனுடைய எண்ணத்தை உண்மைப்படுத்தி விட்டான். நடந்து போச்சு. அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றானே, சூரத்து யாசீன்ல ஓதுறோம் நாங்க, கியாமத்து நாள்ல மக்களை முன்னுக்கு வச்சு அல்லாஹ் கேட்பானா, யா பனி ஆதம், ஆதமுடைய மக்களே, அலம் அஹதி இலைக்கும் யா பனி ஆதம், ஆதமுடைய மக்களே, உங்களோடு நான் உடன்படிக்கை செய்யவில்லையா? அல்லா தஅபுது ஷைத்தான், அல்லா தஅபுது ஷைத்தான், ஷைத்தானுக்கு நீங்கள் கட்டுப்படக்கூடாது. என்னை நீங்கள் வணங்குங்கள், இதுதான் நேரான வழி என்று உங்களுக்கு நான் கற்பிக்கவில்லையா? சகோதரர்களே, அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், உங்களில் பெரும்பான்மையினரை அவன் கெடுத்து போட்டான். நடந்து போச்சு. அவன் அங்க சொன்னது எதிர்காலத்தில் நடக்கிறத தெரிஞ்சு சொல்லல. எப்படி தெரியும் ஷைத்தானுக்கு பின்னால் நடக்க போறது? அப்படித்தானே? தெரிகிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆனால் அவனுடைய வைராக்கியம், அவனுடைய எதிர்பார்ப்பு முன்வைத்தான் கருத்தை. அல்லாஹ் என்ன சொல்றான்? அவன் சொன்னது நடந்து போச்சு. சகோதரர்களே, இங்க சூரத்து இஸ்ரால ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சி சுஜூத் செய்ய சொல்லி ஏழாண்டு சொன்ன நேரத்தில் அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு ஆளாகி கேவலமான ஷைத்தான் என்ன சொன்னான்? அரஐதக ஹாதல்லதி கர்ரம்த அலை, காட்டிய சொல்றான், ஆதம் நபியை காட்டி, ஹாதா கொஞ்சம் பேரை தவிர அவனுடைய சந்ததியினர்களை நான் வழிகெடுப்பேன். சோதரர்கள், அல்லாஹ் என்ன பதில் சொன்னான் அவனுக்கு? அல்லாஹ் சொன்னான், யாரெல்லாம் உன்னை தொடர்வார்களோ பின்பற்றுவார்களோ, فَإِنَّ جَهَنَّمَ جَزَاؤُكُمْ جَزَاءً مَّوْفُورًا, நீயும் உன்னை யார் பின்பற்றுகிறார்களோ எல்லோரும் நரகத்தில் நுழைவிக்கப்படுவார்கள், அதுதான் உங்களுக்குரிய பரிபூர்ணமான கூலியாக இருக்கும் என்று சொல்லிட்டு அல்லாஹ் பிறகு ஷைத்தானை பார்த்து சொல்றான், ஷைத்தானே நீ கெடு, மனிஸ்தத மின்ஹும், அவர்களில் யாரை உன்னால் கெடுக்க முடியுமோ அவர்களை கெடு, குரலினால் உன் பேச்சாற்றல் உன் மொழி, இதனால் நீ அவர்களில் முடிந்தவர்களை நீ என்ன செய்ய கெடு. இன்னும் சொல்கிறான், உனது கால்படை, உனது குதிரைப்படை, இதெல்லாம் நீ யூஸ் பண்ணு, எல்லாம் யூஸ் பண்ணி, அது மட்டும் இல்ல, வஷாரிக்கும் ஹராமா குழந்தை பெறுறது, ஹராமா சம்பாதிக்கிறது, எல்லாத்திலே நீ ஈடுபடு. இன்னும் சகோதரர்களை அல்லாஹ் சொல்றான், அவர்களுக்கு வாக்குகளையும் கொடு, வாக்குகளையும் அள்ளி கொடு, அப்படி செய்வேன் நான் உங்களுக்கு, இப்படி செய்வேன், அப்படி தருவேன், இப்படி தருவேன், இதெல்லாம் நம்பி உனக்கு பின்னால வர ஒரு கூட்டம் இருக்கும். அல்லாஹ் சொல்றான், அவர்களுக்கு வாக்களி, வமா யஈதுஹும் ஷைத்தானு இல்லா ஹுரூரா, ஷைத்தான் ஏமாற்றத்தை தான் வாக்களிப்பான். எனவே அல்லாஹு தஆலா ஷைத்தானுக்கு தைரியமா சொல்கின்றான், ஷைத்தான் நீ போ, போய் நீ விரும்பினத்தை செய், உன்னுடைய எல்லா படையையும் நீ பயன்படுத்து. சகோதரர்களே, ஷைத்தான் தன்னுடைய முழு பலத்தையும் எங்களை கெடுப்பதற்கு பயன்படுத்துகின்றான். அதனாலதான் நாங்க சாதாரணமா எங்களோடு ஒருவர் சண்டை பிடிச்சிட்டாரு, எங்களை சாமான பறிச்சிட்டாரு, எதிர்த்து பேசிட்டாரு, இல்லாட்டி எங்களை கேவலப்படுத்திட்டாரு, என்ன நினைப்போம்? வாழ்க்கையிலேயே என்னுடைய பரம விரோதி இவன். சகோதரர்களே, இவனை விட ஒரு பெரிய விரோதி இருக்கிறான், அவனை பத்தி கவனம் இல்லை, அவனை பத்தி என்ன இல்ல, யோசனை இல்லை. அப்ப அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு வேண்டியதை செய், உன்னுடைய கால்படையை பயன்படுத்து, உன்னுடைய தரப்படையை பயன்படுத்து, குதிரைப்படையை பயன்படுத்து, அவர்களோடு நீ பணத்தில குழந்தையில எல்லாத்துல நீ பங்கு கொள் என்றெல்லாம் சொல்லிவிட்டு சகோதரர்களே, அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், ஷைத்தான பார்த்து அல்லாஹ் சொன்னானாம், இன்ன இபாதி, ஷைத்தான் எனது அடியார்கள் என்று ஒரு சாரார் இருக்கிறார்களே, எனது அடியார்கள் என்று ஒரு சாரார்கள் இருக்கிறார்கள், லைஸ லக அலைஹிம் மின் சுல்தான், அவர்களை உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது, அவர்களை என்ன செய்ய முடியாது, உன்னால் எதுவும் செய்ய முடியாது, அவர்கள் பலசாலிகள், உனக்கு கட்டுப்படுபவர்கள் அல்ல. சகோதரர்களே, ஷைத்தானை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு இடத்துல சொல்லும் போது, கைத ஷைத்தான் கான லைஃபான்னு சொன்னார், ஷைத்தானினுடைய சூழ்ச்சி வந்து பலவீனமானது என்று அல்லாஹ் சொல்கிறான். யாருக்கு பலவீனமாக இருக்கும் ஷைத்தானுடைய சூழ்ச்சி, பலவீனம் அடையும் யாரிடத்தில், யார் ஈமானில் பலம் உள்ளவர்களோ அவர்களிடத்துல தான். எல்லாருக்கும் ஷைத்தான் சூழ்ச்சி பலம் பலவீனமா இருக்காது. யாருக்கு பலவீனமாக இருக்கும், யார் ஈமானில் பலம் உள்ளவர்களாக இருப்பார்களோ அவர்களுக்குத்தான் ஷைத்தானுடைய சூழ்ச்சி என்ன செய்யும், ரொம்ப பலவீனமாக இருக்கும். எனவே சகோதரர்களே, ஆய்வு செய்த அந்த ஆய்வாளர் இஸ்லாமிய சமூகத்தை நோக்கி வீசப்படக்கூடிய இந்த எதிர்ப்பலைகள் என்ன சொல்கிறார், இந்த சமுதாயத்தை நோக்கி பல்வேறு சந்தேகங்கள் கிளப்பப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால், இஸ்லாமியர்களில் அல்ல, இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளான குர்ஆன் ஹதீஸிலும் சந்தேகங்களை கிளப்பிவிட்டார்கள். பல மார்க்க அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட எத்தனையோ ஹதீஸ்கள் உலக வரலாற்றில், அவற்றில் சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு போராட்டங்கள் எல்லாம் என்ன செய்கின்றது, புகாரியா முஸ்லிமா இதெல்லாம் இஸ்லாமிய உலகத்தில் இஸ்லாமிய அறிஞர்களிடத்தில் குர்ஆனுக்கு அடுத்து ஒரு நூல் இருக்கும் என்று சொன்னால் இவைகள் தான் என்று சொல்லப்பட்ட இந்த நூல்களிலும் கூட சகோதரர்களே, பலவீனமான நம்பிக்கையை உருவாக்கும் அளவு பேச்சுவார்த்தைகள் இந்த சமுதாயத்தில் லேசா மிக இலகுவாக என்ன செய்கின்றது, நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் அவங்க சொல்றாங்க, நீங்க உங்களை பாதுகாக்கணும், இதற்குரிய பாதுகாப்பு ஆயுதங்களை நீங்கள் உங்களுக்கு தயாரித்து வைத்துக் கொள்ள வேண்டும், அதில் மிக பிரதானமானது உங்களுடைய ஈமானிய பலம். இந்த ஈமானிய பலம் இல்லாமல் என்ன செய்ய முடியாது, உங்களை நீங்கள் பாதுகாப்பது என்பது கேள்விக்குறியாகிவிடும் சகோதரர்களை. எனவே ஒரு மூமின் ஷைத்தான் எப்படியெல்லாம் தன்னை தாக்குவான் என்ற அறிவை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் நான் சொன்ன அந்த பதாய் என்ற நூலில் அழகான ஒரு கருத்தை சொல்கின்றார்கள். சொன்னார்கள், ஷைத்தான் எப்படி தரும ஆரம்பிப்பான் மனிதனோடு, மனிதனோடு அவன் ஆரம்பிக்கக்கூடிய முதல் வழிமுறை என்னவென்றால், ஷிர்கு குஃப்ரு போன்ற பாரிய பயங்கர பாவங்களை கொண்டு ஆரம்பிப்பான், அதனால தாக்குவான். சகோதரர்களே, அதுல ஒரு பகுதிதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளில் ஏற்படக்கூடிய சந்தேகங்கள். குர்ஆனில் சந்தேகம், குர்ஆனுடைய கருத்துக்களில் நவீன இந்த நூற்றாண்டுக்கு இந்த கருத்துக்கள் செல்லுபடியாகுமா, இவைகளை நாம் காவிர்களுக்கு எடுத்து சொல்ல முடியுமா? சகோதரர்களே, ஒரு பகிரங்கமா நடைபெற்ற ஒரு கருத்தரங்கத்தில் ஒருவர் என்ன செய்தாராம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மியராஜை பத்தி கதை வந்த நேரத்தில் ஒரு குதிரையில ஒரு மிருகத்தில முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானம் வரைக்கும் போய் வந்தார் என்று ஒரு கருத்து, இதை நீங்கள் எப்படி நம்ப முடியும் என்று சொல்லும் போது சபையோர்கள் எல்லாம் கைத்தட்டினாங்களாம். பாத்தீங்களா, எங்களுக்கு தெரியும், வெறும் எங்களுடைய அறிவை வைத்து நாம் யோசித்தால் சந்தேகம் தான் வரும், நாங்க எந்த பார்வையில பாக்குறோம், அது அல்லாஹ்வுடைய சக்திக்கு மீறியது அல்லது, அல்லாஹ்வுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது அல்லது, அல்லாஹ் நாடியதை செய்யும் ஆற்றல் கொண்டவன் அவனுடைய அடியானுக்கு. அதனால தான் பாருங்க, அது வந்த உடனே மியராஜுக்கு போய் வந்த உடனே அன்று காவிர்கள் செய்த வேலை என்ன, இது அரியதொரு சந்தர்ப்பம் முஹம்மது நபியை கவிழ்த்துவதற்கு, இவருடைய பிரச்சாரத்தை பொய்ப்படுத்துவதற்கு மிக அழகான ஒரு சந்தர்ப்பம் என்று கருதி உடனே களத்தில் இறங்கி என்ன செய்தார்கள் பாத்தீங்களா, உங்களோட தோழரை இதுவரைக்கும் சும்மா லேசா தான் உளறிக்கொண்டிருந்தார், இப்ப நல்லவே உளர ஆரம்பிச்சுட்டார், பைத்தியம் கூட பிடிச்சுன்னு சொல்லுவோமே நாங்க, நல்ல கலந்துட்டு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, நல்லதா இருந்தா இருக்கு கொஞ்சம் கூட என்ன செஞ்சுட்டு கலந்துட்டு போல, அதனால உளர்றாரு. சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நபியே உமக்கு நாம் காண்பித்த அந்த காட்சி, மியராஜினுடைய அந்த காட்சியை நாம் எப்படி ஆக்கினோம் தெரியுமா, மனிதர்களுக்கு சோதனையாக ஆக்கிவிட்டோம். அன்று வரைக்கும் சில மக்கள் சந்தேகத்தில் இருந்தார்கள், இப்போது அவர்களுக்கு உறுதியாகிவிட்டது, முகமது போய்த்தான் சொல்கிறார் என்று சொல்லி. ஏன் சொல்லக்கூடிய செய்திகள் எமது இந்த அறிவை வைத்து நாம் தீர்மானம் செய்யக்கூடிய செய்திகள் அல்ல. எனவே சகோதரர்களே, ஷிர்கு குஃப்ர். இப்போ அண்மையில ஒரு கிளிப் எங்களுக்கு தெரியும், எல்லாருடைய வாட்ஸ்அப்லையும் பெரும்பாலும் நடமாடி இருக்கும். நமது நாட்டைச் சேர்ந்த ஒருவர் சகோதரர்களே, இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளில் ஒன்றுதான் சொன்னார்கள், சமுதாயத்தில் ரெண்டு பேர்ல இருந்து நீங்க மிக முக்கியமாக கவனமா இருங்க, பயப்படுங்க. அவங்க ரெண்டு பேரே நாங்க ரெண்டு சாரார் இருக்கிறார்கள் சமுதாயத்தில், அந்த ரெண்டு சாரார் விஷயத்திலையும் மிக கவனமாக அச்சத்தோடு இருங்கன்னு சொல்றாங்க. பயங்கரவாதிகள் ரெண்டு பேரும், உங்களை அப்படியே கருவறுத்துருவாங்க. யாரு ரெண்டு பேரு? அதுல ஒரு ஆள் சொன்னாங்க, படித்த ஆலிம்சா, படித்த ஆலிம்சா, ஆனால் நல்லவர் அல்ல, கெட்டவர், தீய ஆலிம்கள் என்ன சொல்றாங்க, தீய ஆலிம்கள். இது ஒரு சாரார். இரண்டாம் சாரார் சொன்னாங்க, நல்ல இபாதத்து செய்யக்கூடிய ஜாஹில்கள், நல்ல இபாதத்து செய்யக்கூடிய அறிவிலிகள், மார்க்க அறிவு கிடையாது அவர்கள்ட்ட, ஆனா நிறைய இபாதத் செய்வாங்க, மார்க்கத்தில் விளக்கம் இல்ல. இந்த ரெண்டு பேர்லயும் எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்றாங்க. ஏன், இந்த ரெண்டு பேர் மூலமாக சமுதாயத்தில தீமைகள் என்ன செஞ்சிடும், லேசா ஊடுருவிடும். இப்ப எங்களுக்கு தெரியும், படிக்காத ஒரு பாமரர், ஒரு மடையன் ஏதாவது ஒரு மார்க்க விஷயத்தை பேசினா நாங்க உடனே என்ன முடிவு எடுப்போம், இவர் என்ன மார்க்கம் படிக்கவில்லை ஒன்றுமில்லை. இதே இது ஒரு ஆலிசா பேசினார்ன்னா என்ன செய்வோம் நாங்க, அட பேசுற ஒரு ஆலிமாச்சே, யோசிப்புமா இல்லையா? அண்மையில வந்த ஒரு கிளிப், நாட்டில் தவறான கொள்கையில் இருக்கக்கூடிய ஒருவர் சகோதரர்களே, கோயில்களை பத்தி சொல்லி அங்க இருக்கக்கூடிய தெய்வங்களுடைய பேர்களை எல்லாம் சொல்லி நாங்க இதுகளை வந்து கடவுள் நினைப்போமா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுதான் தவறு, நினைக்காததுதான் தவறு, நினைச்சிருக்கணும். நேரடியாக குஃப்ருடைய வார்த்தை, நேரடியாக, அதாவது எல்லாம் அவனே, அல்லாதான் எல்லாமாக வந்திருக்கிறான் என்ற ஒரு அத்வைத கொள்கை நம்ம நாட்டில் இருக்கிறது தெரியும். அந்த இப்ப பேசுறவர், இவர் சமுதாயத்தில் அவர்களுடைய கூட்டத்தில் ஒரு மார்க்க அறிஞராக கருதப்படுபவர். சகோதரர்களே, அதே போன்று நாம் இன்னொரு சாராரை பார்க்கிறோம், நல்ல வணங்குகிறார்கள், இபாதத் செய்கிறார்கள், பக்தியோடு இருப்பது போன்று காட்சி அளிக்கின்றது. இவர்கள் ஏதாவது சொல்கின்ற போது உடனே மனசின செய்து, நல்ல மனுஷன் தானே, நல்ல நேர்மையா வாழ்றவர் தானே, ஆனால் மார்க்க அறிவு இவரிடத்தில் இல்லை, அதனால் இவர் மூலமாக சமுதாயத்தில் பல வழிகேடுகள் என்ன செஞ்சிடும், வந்துடும். சரி, முதலாவது நம்பர் ஒன் என்ன சொன்னார்கள், ஷைத்தான் எப்படி தாக்குவான், எதை கொண்டு தாக்குவான், ஷிர்க் குஃப்ர் போன்ற இந்த பயங்கர பாவங்களை கொண்டு தாக்குவான். சரி, அடியான் இதுக்கு மாட்டி படலன்னு வைங்க, மாஷா அல்லாஹ் கொள்கைவாதி, அவரை கலட்டவே இயலாது, என்ன ஷிர்க கொண்டு வந்தாலும் அவுது பில்லா, இது அல்லாவுக்கு இணை வைக்கிற காரியம். இன்றைக்கு சமுதாயத்தில் எங்களுக்கு தெரியும், இணை இல்லாதெல்லாம் போட்டு கொஞ்சம் பேர் இணை இணைன்னு சொல்லலாம், ஷிர்கு. ஒரு மனுஷன் காபாட புடவை பிடிச்சு கொண்டு ஷிர்கு செய்யாதீங்க, காபாட புடவை பிடிச்சிருந்தா ஷிர்காது, அவுது பில்லா. அப்ப எது ஷிர்கு, எது விதத்து என்ற அந்த விளக்கம் தெரியாம சமயத்தில் என்ன செய்கிறார்கள், சாதாரண விஷயங்களையும் ஷிர்க் என்று சொல்லிவிடுகின்றார்கள். சரி, அதில் நாம் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஷைத்தான் முதலில் உங்களிடம் எதை கொண்டு தாக்குவான், ஷிர்க்கு குஃப்ரை கொண்டு தாக்குவாண்டாங்க. இதுல இவர் மாட்டி படலன்னு வைங்க, அடுத்த ஆயுதம் என்ன தெரியுமா, ஷைத்தான் பயன்படுத்தக்கூடிய இரண்டாவது ஆயுதத்தை சொல்கிறார்கள், அதுதான் பிதாத்தி என்று சொல்லக்கூடிய ஆய்வு. சகோதரர்களே, இந்த பிதாத்தி என்ற ஆய்வு அவனுடைய ஆயுதம் இருக்குதே, இது பயங்கரமானது. சொல்றாங்க இது பாவங்களை போல படு மோசமானது. ஏன், நல்லா யோசிச்சு பாருங்க, பாவம் செய்றவன் தான் செய்வது பாவம் என்பதை உணர்ந்திருக்கிறான், அதனால தௌபாவும் சமயத்தில் என்ன செய்வான், செய்வான். ஆனால் விதத்தான காரியங்களை செய்பவர்கள் அதை இபாதத்து என்று மார்க்கம் என்று நினைத்துக் கொண்டு செய்கின்றார்கள். இவர்கள் எப்போது தௌபா செய்வார்கள், அட பாவன்னு நினைச்சா தானே தௌபா செய்வான், பாவன்னு நினைக்கலன்னு சொன்னா எப்படி தௌபா செய்யறது. சகோதரர்களே, கபருக்கு போய் என்ன செய்கின்றார்கள், நேர்ச்சை செய்கிறார்கள், இல்லது ஏதாவது மன்றாட்டங்களை செய்கின்றார்கள், பல விதத்தான ஷிர்கான காரியங்கள் நடக்கிறது கண்கூட பார்க்கிறோம். இதை இவர்கள் பாவம் என்று நினைத்து செய்கிறார்களா, இல்லை, புனிதமான நன்மையான காரியம் நினைத்துதான் செய்கிறாங்க. அப்ப எனவே ஷைத்தான் என்ன செய்வான், முதலாவது ஆயுதத்தை பயன்படுத்துவான், அது வேகல்லையா, அது சரிவரலையா, உடனே இரண்டாவது ஆயுதம் என்ன, பிதுஅத்துகளில் அவரை கொண்டு போய் மூழ்கடிக்க செய்வது. சகோதரர்களே, பிதுஅத்துகள் என்பது என்னவென்பதை நாம் தெளிவடைந்து இருக்க வேண்டும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எவைகளை நமக்கு மார்க்கமாக சொல்லித் தரவில்லையோ அவைகளை நாம் மார்க்கம் என்று செய்தால் அதுக்கு பேர் தான் பிதுஅத். அல்லாஹ்வும் ரசூலும் எதை மார்க்கமாக எங்களுக்கு சொல்லித் தரவில்லையோ அவைகளை நாம் மார்க்கம் என்று செய்தால் அதற்கு பேர் தான் என்ன, பிதாத். இன்று சமுதாயத்தில் மார்க்கம் இல்லாத எத்தனையோ காரியங்கள் என்ன செஞ்சிருக்கிறது, மார்க்கமாக படம் எடுத்திருக்கிறது. நிறைய பேர் என்ன செய்யறாங்க, அதை மார்க்கம் நினைச்சுக்கொண்டு ரொம்ப பக்தியோடு செய்கிறார்கள், தௌபா செய்யவே மாட்டார்கள். ஏன் செய்ய மாட்டார்கள், பாவம் நினைச்சாதான் செய்ய போறாங்க. சரி, இது ரெண்டாவது ஆயுதம். இதுலயும் மாஷா அல்லாஹ் அவர் ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்காரு, பிதாத்தை கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப நுண்ணறிவாளிகள். சில சகோதரர்கள் எப்படி இருக்காங்கன்னு சொன்னா, பிதுஅத் என்று ஒன்றை நீங்க சொல்லி முடிக்க முதல்ல விட்டுருவாது. என்ன, விடுவதில் தீவிரமானவர்கள், செய்வதில் ரொம்ப பலவீனமானவர்கள். சுன்னத்தான காரியங்கள் எடுத்துருந்தீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிப்போம். விதத்தான காரியம் அப்படியா, இதுவரைக்கும் இப்படி செஞ்சு விட்டுரும் விடுறதுல ரொம்ப வேகம், விடுங்க வானான்னு சொல்லல. ஆனால் அதற்கு பதிலாக சுன்னாக்களை தேடி கண்டுபிடித்து செய்பவர்களாக இருக்க வேண்டும். அப்படியா இல்லையா, எத்தனையோ சுண்ணாக்கள் சமுதாயத்தில் அப்படியே மங்கி போயிருக்கின்றது சகோதரர்களே. அவைகளை தேடு கண்டுபிடித்து செய்பவர்கள் எத்தனை பேர்கள். சரி, அப்ப எனவே ரொம்ப நுணுக்கசாலியா இருந்து பிதுஅத்துகளை கண்டுபிடிச்சு ஷைத்தாண்ட இந்த வலையில சிக்கல்லன்னு வைங்க, ஷைத்தான் வீசக்கூடிய மூணாவது வலையை சொன்னார்கள். அது என்ன தெரியுமா, மூணாவது வலை அதுதான் பெரும் பாவங்கள் என்ற வலை. இந்த பெரும் பாவங்கள்ல ஈடுபட செய்ய வைப்பாப்பான, விபச்சாரம், வட்டி, கொலை, கொள்ளை, இப்படி பயங்கரமான பெரிய பாவங்களை ஈடுபடுத்த பார்ப்பான். சகோதரர்களை, இதுல ஆச்சரியம் என்னண்டா, இமாம் அவங்க சொல்றாங்க இந்த இடத்துல, இதுல விசேடமாக அவன் கவனம் செலுத்துவது யாரை வீழ்த்த பார்ப்பான் தெரியுமா, இந்த இடத்துல படித்த ஆலிம்களை அறிஞர்களை வீழ்த்துவதில் தான் கூட கவனம் செலுத்துவான். ஏன், அவரை உளுத்தாட்டிட்டோன்னு வைங்க, ஏதாவது ஒரு பெரிய பாவத்தை செஞ்சு மாட்டிக்கு திறந்து வைங்க, ஒரு சமுதாயத்தை அப்படியே அவரை விட்டு கழட்டிடலாம். அப்படியே இல்லையா, அண்ணன் பாத்தீங்களா இவர் இப்படி செஞ்சிட்டாரு, இனி அவட பயானும் கேட்க மாட்டான், அவட பேச்சும் கேட்க மாட்டான், அவன் கதை விட்டு வேலையை பார்க்கேன்னு இல்லையா. அப்ப எனவே பெரும்பாலும் இந்த பகுதியில் அவன் உழைப்பு செய்வது யாருல என்று சொன்னா, இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், யாரெல்லாம் சமுதாயத்தில் பின்பற்றப்படுகின்றார்களோ, சமுதாயத்தில் முன்னிலையில் இருக்கின்றார்களோ, பிரசங்கம் செய்கின்றார்களோ, இப்படியானவர்களைத்தான் பார்த்து என்ன செய்வான், ஏன் மோசமா இருக்கிறவன் அவன் செஞ்சு கொண்டுதான் இருக்கிறான், அவன் செய்யறதுல சமுதாயத்துக்கு பாதிப்பு இல்ல, அப்படியா இல்லையா, அவன் செய்வதில் சமுதாயத்துக்கு பெரிய பாரு. இவங்களை வீழ்த்தினம் என்று சொன்னா இதன் மூலமா என்ன செய்யலாம் சகோதரர்களே, உடனே என்ன தெரியுமா சொல்றாங்க, அப்படி ஏதாவது ஒரு ஆலிம்சா மாட்டிக்கிட்டாருன்னு அவர் பெரிய ரேடியோவா மாறிடுவார் அந்த இடத்துக்கு. இந்த செய்திய உலகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதில் அவனுடைய படையை பயன்படுத்துவான். பலர்கள் சேர்ந்து என்ன செய்வாங்க, பாத்தீங்களா இன்னார் இப்படி செஞ்சிட்டாராம், அன்னார் அப்படி செஞ்சிட்டாராம், எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு சொன்னா, சமயத்துல அந்த ஆலிம் அவர் பயந்து அவர் அழுது தான் செஞ்ச குற்றத்தை நினைச்சு அல்லா இடத்துல மன்னிப்பு கேட்டு அவர் திருந்திருப்பார். ஆனா இவன்னு உடல்லாத அவர் அல்லா இடத்துல தௌபா செஞ்சு பாவ மன்னிப்பு கேட்டு அவர் வந்து அல்லாவுடைய நெருக்கத்தை பெற்றுக் கொள்வார். ஆனா இந்த பாவத்தை சமுதாயத்துல பரத்தக்கூடிய இவர் இருக்காரு பாருங்க, இவர் என்ன செய்யல. சகோதரர்களே சொல்றாங்க, இவர் இபிலீசனுடைய படையில் சேர்ந்து விட்டார். ஆலிம்சா குற்றம் செஞ்சாரு, நல்ல மனிதர் குற்றம் செஞ்சு மாட்டிக்கிட்டு சமுதாயத்துல கேவலம் அடைஞ்சிட்டாரு. இந்த கேவலத்தை சமுதாயத்துல பரப்பி பரப்பி பாவம் தேடுறதுல அவனுடைய சைத்தாண்ட படையில இவர் சேர்ந்துட்டாரு. இவர் என்ன நினைக்கிறாரு, பாத்தீங்களா கண்டுபிடிச்சிட்டோம். சகோதரர்களே, ஒரு மூமினுடைய குறையை கண்டால் மறைக்குமாறு மார்க்கம் சொல்லுது, அப்படியா இல்லையா. நபி அவங்க சொல்றாங்க, மன் சத்தர முஸ்லிமன் சத்தரஹுல்லா, ஒரு பாவத்தை ஒரு மூமின் சேர்த்து நீங்க கண்டீங்களா, குறையை கண்டீங்களா, அதை மறைங்க, அல்லாஹ் உங்கள் குறையை நாளை மறுமையில் மறைப்பான். இல்ல நம்ம கொள்கைக்கு கொஞ்சம் முரம்பட்டால் என்ன செய்வோம், கண்டுபிடிச்சதுமா இப்ப உலகத்துக்கு எல்லாம் பரத்திடுவோம், பரத்துனா ஆக்கள் என்ன செஞ்சிருவாங்க, அவரை தூக்கி வீசிடுவாங்க, அப்படியே இல்லையா. சகோதரர்களே, கண்ணும் கருத்துமாக ஏதாவது ஒரு பாவம் எந்த அளவுக்கு சொன்னா அதுக்குன்னு தனியை சீழி அடிச்சு உலகம் எல்லாம் பரத்திடுறாங்க. அப்ப இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், இவர்கள் யார் தெரியுமா, ஜுனூது இபிலீஸ், இபிலீசினுடைய படைகள் இவர்கள். ஏன், எவ்வளவு பெரிய பாவம் செய்த மனிதனாக இருந்தாலும் அல்லாஹ் அவனை மன்னிப்பானா இல்லையா, அல்லாஹ் மன்னிப்பேன்னு வாக்களிச்சிருக்கேன், அவர் உண்மையிலேயே மன்னிப்பு தேடி அவர் திருந்திட்டார் சொன்னா அல்லாஹ் மன்னிப்பு கொடுத்துருவான். அட பரத்தி திரியிற நீ இல்ல பெரிய பாவியா மாறுவாய், அப்படியா இல்லையா. எனவே சகோதரர்களே, பெரும் பாவங்களை கொண்டு தாக்க பார்ப்பான், பெரும்பாவங்கள் மூலமாக பெரும்பாலும் அவன் முயற்சி செய்வது யாரிடத்தில், சமுதாயத்தில் முன்னிலையில் நிற்பவர்களிடம்தான். சரி, அதிலேயும் தப்பிட்டாருன்னு வைங்க, பெரிய பாவம் எல்லாம் ஒன்றும் செய்யற அளவுக்கு அவர் என்ன, அதனால தான் ஒரு செய்தி பேர் மறந்து விட்டது, யாரோ ஒரு சஹாபாக்கள்லயோ தாபீன்கள்லயோ ஒருவரை பிடிச்ச நேரத்தில் எதிரிகள் என்ன செய்தார்களாம், இவரை வந்து நாங்க என்ன செய்யணும், பல விதத்திலும் அவரை இஸ்லாத்தை விட்டு விடுவதற்காக முயற்சி செய்து பார்த்தார்களாம், நடக்கல. உடனே ஒருத்தன் வந்து ஐடியா ஒன்று கொடுத்தானா, ஒரு வேலை செய்வோம், இவரை கொண்டு போய் சிறையில் அடைங்க, இல்லைங்கச்சா அதே ரூம்ல இன்னொரு பெண்ணையும் அடைச்சி வைங்க, கண்டிப்பா இவர் பாவம் செய்ய போவார். தனியா இருந்தா என்ன நடக்கும், சேத்தா வந்துருவானா இல்லையா, பாவம் செய்தால் கண்டிப்பாக ஈமான் என்ன செய்யும், தளர்ந்து போகும். ஈமான் வந்து அப்ப எங்கட கருத்துக்களுக்கு இசைஞ்சு வந்துருவாரு அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு இப்படி சிறையில் அடைத்து காலையில போய் திறந்து பார்த்தா அவர் கண்ணை பொத்தி இறுதி போட்டுக்கொண்டிருக்காராம். அந்த பெண்மணி சொன்னாவா, நீங்க என்னைய மனுஷனோட போட்டீங்களா இல்லாட்டி பொம்மையோட போட்டீங்களா கேட்டாராம். இவர் வந்து தளரவே இல்லை, சுபஹானல்லாஹ், அல்லாஹ் அவரை பாதுகாத்தான். எனவே அவர்களுடைய முயற்சியில் செய்து விட்டது தவிடுபொடியாகிவிட்டது. பெரும்பாவங்களை கொண்டு தாக்க பாப்பான் முடியாத பட்சத்தில் சகோதரர்களே அடுத்த கட்டத்துக்கு வருவான். நாலாவது கட்டம் என்ன, சிறிய பாவங்கள். இப்ப எத்தனையோ சிறிய பாவங்கள் சமுதாயத்தில் எப்படி ஆய் போச்சு தெரியுமா, அது பாவமே இல்லை, அது பாவமே இல்லை என்ற அளவுக்கு என்ன, இப்ப வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல எல்லாம் யாரை பத்தி ஒரு குறை ஒன்று வந்துட்டு வைங்க, அதை ஷேர் பண்ணாத வரைக்கும் இவருக்கு மனசுல என்ன இல்ல, இவருக்கு மனசுல ஆறுதல் கிடையாது. நாலு பேருக்கு ஷேர் பண்ணி போட்டு என்ன செய்வாரு, அடுத்த வேலையை பார்ப்பாரு. சகோதரர்களே, புறம் பேசுவது அது இதுன்னு சொல்லி சிறிய பாவங்கள் எங்களுக்கு தெரியும், எல்லையற்றது அது, அந்த பாவங்களில் ஈடுபடுத்த பார்ப்பான். உண்மையில் சிறிய பாவங்களில் மனிதன் தொடர்ச்சியாக இருப்பது அவனை பெரிய பாவத்தின் பக்கம் இட்டு செல்லும். அது தெரியும் சைத்தானுக்கு, தொடர்ந்து பெரிய பாவத்தை செஞ்சாருண்டா, தொடர்ந்து ஒருத்தர் மதுபானம் குடிக்கிறாருன்னு வைங்க, ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் தான் அடிப்பார், அவர் நல்ல மனுஷன் அப்படிதான் சொல்லுவாங்க, நல்ல மனிதன் மிச்சம் குடிக்க மாட்டாரு, என்ன செய்வாரு, ஒரே ஒரு கிளாஸ் தான் குடிச்சா ஆட்டம் காணாத அளவுக்கு மட்டும் என்ன செய்வாரு, ஒரு கிளாஸ் ஒரு கிளாஸ் போய் அது ரெண்டு கிளாஸ் மூணு கிளாஸ் ஆகி சைத்தான் இருக்கானே, பின்னால பெரிய ஒரு வலையை வச்சுட்டு தான் முன்னுக்கு என்ன செய்வான். சகோதரர்களை, கொஞ்சம் கொஞ்சமாக, அல்லாஹ் அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்றான், லா தத்தபியூ குதுவாத் ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவட்டுகளை பின்பற்றாதீர்கள், கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை நகர்த்துவான். என்ன, அவனுக்கு அவசரம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தான் அவசரம், அவன் முள்ள 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 நகர்த்தி வந்து கடைசியில் குழியை தள்ளி விட்டுருவான். சரி, நாலாவது என்ன சொல்கிறார்கள், சிறிய பாவங்களை கொண்டு அவன் அவரை தாக்குவான், அதுலேயும் அவர் தப்பி விட்டார்னு வைங்க, இனி என்ன செய்யறது, ஷிர்க்லேயும் தப்பிட்டாரு, குஃப்ர்லேயும் தப்பிட்டாரு, பிதாத்திலேயும் தப்பிட்டாரு, அதுக்கடுத்தது என்ன, மூணாவது என்ன சொன்னோம், பெரியம் பாவங்கள் சொன்னோம் அதுலேயும் தப்பிட்டாரு, நாலாவது என்ன சொன்னோம், சிறிய பாவங்கள் சொன்னோம் அதுலேயும் மனுஷன் தப்பிட்டாரு, இப்ப என்ன பேலன்ஸ் இருக்குது, என்ன பேலன்ஸ் இருக்குது. சகோதரர்களை, அஞ்சாவது ஒரு செய்தியை சொல்கிறார்கள், அதிசயமான ஆச்சரியமான செய்தி அது. இமாம் சொல்றாங்க, நீங்க நினைக்காதீங்க அதோட நின்றுவான்னு சொல்லி இல்ல, சொன்னாங்க ஆகுமாக்கப்பட்ட விடயங்கள் இருக்கு பாருங்க மார்க்கத்தில், ஆகுமாக்கப்பட்ட விடயங்கள் உங்களுக்கு தெரியும், முபாஹ் என்று சொல்வார்கள் இஸ்லாமிய சட்டங்கள் ஐந்து, ஒன்று ஃபர்து, அடுத்தது சுன்னத், மூணாவது என்ன ஹராம், நாலாவது என்ன மக்ரூ, அஞ்சாவது என்ன முபாஹ் என்று சொல்லுவாங்க, ஃபர்து கட்டாயம் அப்படித்தானே, ரெண்டாவது என்ன சுன்னத்து, அது கட்டாயம் இல்ல, செஞ்சா கூலி செய்யாட்டி பாவம் இல்ல, மூணாவது ஹராம் தவிர்ப்பது கட்டாயம், கண்டிப்பா தவிர்ந்திருக்க வேண்டும், செஞ்சீங்க நீங்க பாவத்தாளி, நாலாவது என்ன மக்ரூ, அதாவது தடுக்கப்பட்டிருக்கிறது ஆனா ஃபோர்ஸ் பண்ணப்படல. இப்ப எங்களுக்கு தெரியும் ஒருவர் பசித்த நிலையில் தொழலாமா, மார்க்கம் தொழக்கூடாதுன்னு சொல்லுது, நீங்கள் உங்களுடைய மலசலத்தையும் அடக்கி கொண்டு நீங்க என்ன செய்யாதீங்க, நபி சொல்றாங்க தொழாதீங்கன்றாங்க, சரி ஒருவர் தொழுந்துட்டாருன்னு வைங்க, தொழுவ பாத்திலாகுமா, இல்ல தொழுவ பாத்திலாகாது. நீங்கள் உணவு தயாராக இருக்கும் நிலையில், உணவுக்கு ஆசை இருக்கும் நிலையில் நீங்க போய் என்ன செய்யாதீங்க, தொழாதீங்க, ஏன் தொழுந்தா என்ன தக்பீரை கட்டிக்கணும், அதுதான் யோசிப்பான், தக்பீரை கட்டணும் சூடு ஆறி போய்த்திருமோ, என்ன இமாம் இந்த இமாம் நீட்டுறாரு, இமாம் கொஞ்சம் நீட்டிட்டாருன்னு வைங்க, என்னப்பா இவர் நீட்டுறாரு, அங்க எல்லாம் என்ன ஆறி பச்சை தண்ணி ஆவிக்குன்னு இவன் தொழுகையில பெரிய போராட்டத்துல இருப்பான். என்ன நல்லது, ரவியாவுங்க சொல்றாங்க சாப்பாடு தயாரான நிலையில், தயார் மட்டும் இல்ல உனக்கும் அதில் ஆசை ஏற்பட்டு விட்டது, இப்ப போய் நீங்க என்ன செய்யாதீங்க தொழாதீங்க. சகோதரர்களே, அப்ப அதுக்காக வேண்டி நாங்க சாப்பாடு வச்ச நேரம், நாங்க அதுக்கேத்த மாதிரி செட் பண்ணிக்கொள்ளணும், தொழுக முடிஞ்சு சாப்பாடு வைக்கிறமே பாத்துக்கொள்ளணும், தொழுகைக்கு முதல்ல சாப்பாடு வச்சுதான் இந்த பிரச்சனை வரப்போகுது, தொழுத பிறகு சாப்பாடு வச்சு அந்த பிரச்சனை இல்ல. சரி, அப்ப என்ன செய்கிறார்கள், இந்த மாதிரி நாலாவது விஷயம் என்னன்னாங்க, மக்ரூன்னு சொல்றோம். அஞ்சாவது பகுதி சகோதரர்களே அதுக்கு சொல்லுவாங்க முபாஹ்ன்றுவாங்க. முபாஹ்ன்றா என்ன? அனுமதிக்கப்பட்டது. அனுமதிக்கப்பட்டது என்றால் என்ன? மார்க்கத்தில் அதை செய்யுமாறு சொல்லப்படவும் இல்லை, தடுக்கப்படவும் இல்லை. இப்ப இந்த நான் சவு போட்டிருக்கிறேன், மார்க்கத்தில் சவு போடுங்கன்னு சொல்லிச்சா, சரி கழட்டி போட்டு ஷர்ட் ஒன்று போட்டு போட வாண்டு வந்திருக்கீதா? இல்ல. அதுக்கு இப்ப நீங்க சொல்றீங்க வாழ்க்கையில எது அதிகம்னு பாத்தீங்கன்னா, இந்த அஞ்சாவது பகுதி தான் அதிகம். அஞ்சாவது பகுதி தான் வாழ்க்கையில டோட்டல் லைஃப்ல பாத்தீங்கன்னா எது கூடரிக்கும்? முபாஹ் என்ற பகுதி தான். நீங்க விரும்பினா செய்யலாம், விரும்பாட்டி செய்யாம இருக்கலாம் என்ற பகுதி அதிகம். சொல்றாங்க இமாம் அவங்க, இந்த நாளிலே அவர் தப்பிட்டாருன்னு வைங்க, அஞ்சாவது ஷைத்தானுடைய ஆயுதம் என்ன தெரியுமா? அந்த ஒன்றும் இல்லாததுல அவரை கூட ஈடுபட வைப்பான். இப்ப சாப்பாடு இவ்வளவு தின்றா போதும்னு இருக்கும், இல்லப்ப கொஞ்சம் நல்ல அரிக்கு கொஞ்சம் கூட தின்னுடுவான் இல்லைங்களா. இவரும் என்ன டேஸ்ட பார்த்து கூட அடிச்சுடுவாரு. அடிச்சோடனே கண் என்ன செய்யும்? இப்ப சுபவ தொழுகே ஜமாத்தோட ஒழுங்கா தொலையில்லாத நிலை ஆகிடும் இல்லைங்களா. சகோதரர்கள் பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள், பேசுறதுக்கு அனுமதி தானே, அப்படின்னு பேசி பேசி போய் போய் எவண்டையாவது ஒரு பலாய் எழுத்து போட்டு என்ன மர பலாய கல்ற வேலை ஆகிரும். இப்படி சொல்கிறார்கள், ஹலால் அதாவது அனுமதிக்கப்பட்ட காரியங்களில் எல்லையை தாண்டி ஈடுபட வைப்பான். இப்ப வீட்டை இந்த அளவுக்கு டெக்கரேட் பண்ணா போதும் இருக்குது விளங்கிச்சா, அது போதாது இன்னும் மேலதிகமாக விளங்கிச்சா, காரை இந்த அளவு டெக்கரேட் பண்ணா தாராளமா போதும் இருக்குது, இல்ல அவருக்கு அது போதாது இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன செய்யணும், அடிஷனலா அதை ஃபிட் பண்ணி இதை பண்ணி கம்பெனில எல்லாம் செஞ்சுதான் கொடுத்திருக்கிறான், இவனுக்கு அது போதாது இவருனால என்ன செய்யணும். இப்படி மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டவைகளில் எல்லையை கடந்து செல்வார்கள். இது என்னத்தை உண்டாக்கும் தெரியுமா? இமாம் அவங்க சொல்றாங்க, கடமைகளில் அவனை பால்படுத்த செய்யும். இதுல கூட ஈடுபடுற நேரத்தில் எது அவசியமோ, இப்ப பாருங்க ரிட்டையர்ட் ஆகிட்டாரு, அன்றைக்கு ஒரு சகோதரர் சந்திச்சேன்னா அவர் ரிட்டையர்ட் ஆகும், என்ன செய்றீங்கன்னு கேட்டா அவர்கிட்ட என்ன செய்றீங்க, ஒன்றும் இல்லை சும்மா தான் இருக்கிறேன்டாரு. அவுது பில்லா, சும்மா இருக்கிறீங்களா? நான் சரி குர்ஆன் பாடமாக்கலாமே. ஆ நல்ல ஐடியா, அட இப்பதான் உனக்கு இந்த ஐடியா புரிஞ்சா, சும்மா இருந்தா செய்யறதுக்கு எத்தனை ஆயிரம் வேலைக்கு. சகோதரர்களே மார்க்கத்தில் படிக்க வேண்டிய ஃபர்தான எத்தனையோ விஷயம் இருக்கு. பேப்பர் பார்த்துட்டீங்க, பேப்பர்ல ஃபர்ஸ்ட் பேஜ் செகண்ட் பேஜ் தேர்ட் பேஜ் ஃபோர்த் பேஜ் எல்லாம் கடைசி மட்டும் பார்க்கணும். அட முக்கியமான ஹெட்லைனை மட்டும் பாரு, ஏதாவது முக்கியம் இருந்தா என்ன. இப்ப வாட்ஸ்அப் இருக்கிற அவ்வளவு குரூப்பையும் பார்த்து முடிச்சு போட்டு தான் படுப்பார் விளங்கிச்சா. ராவேல கிட்டத்தட்ட அரை மணித்தியால முக்கால் மணித்தியால அதுக்குன்னு ஒதுக்குறவங்க இருக்கிறாங்க. எது அவசியமோ அந்த குரூப் மட்டும் மேலால வச்சு அதுல வர மெசேஜ் மட்டும் பார்த்துட்டு விட்டா முடிஞ்சுதானே. தேவையானவைகள் தேவையில்லாதவைகள் என்ற வித்தியாசம் இல்லாமல் அதிகமான முபாஹில ஈடுபடுற நேரம் சகோதரர்களே, அவசியமான எத்தனையோ காரியங்களை செய்வதற்குரிய டைம். இப்ப நிறைய பேர்கிட்ட கேளுங்க, ஏன் கொஞ்சம் உங்களுக்கு இந்த கிளாஸுக்கு வரலாமே, ஏன் அந்த பயான்ல கலந்து கொள்ள நேரம் இல்ல மோல வீழ்வார். பின்னால போய் பாருங்க அவர் என்ன செய்யறாரு, மாஷா அல்லாஹ் குர்ஆன் பாடமாய் கொண்டே இருக்கிறார், அதுதான் நேரம் இல்ல. இல்லாடி பள்ளிவாசல இருந்து தொழுந்து கொண்டே இருக்கிறாரு, அதனாலதான் நேரம் இல்ல. இல்லாடி சமுதாயத்தில் இறங்கி சமூக சேவை என்று சொல்லி காலையில இருந்து மாலை வரைக்கும், அதான் காரணம் பாத்தீங்கன்னா கூட தூங்குறாளதான் இப்ப விளங்கிச்சா. ஏதாவது அனாவசியமான காரியங்கள் அதிகமாக நேரத்தை கழிப்பதன் காரணமாக எது அவசியமோ அதுல நேரத்தை கழிக்கிறதுக்கு அவருக்கு என்ன. சகோதரர்களே இந்த மனிதர் அப்படியானவர் அல்ல, அவர் தன்னுடைய நேர காலத்தில் மிக கவனமாக இருக்கிறார். ஏன்? நேரம் என்பது அது ஒவ்வொரு மூச்சு, இந்த ஒவ்வொரு மூச்சு என்பது இதுதான் மனிதனுடைய லைஃப் சொல்லுவாங்க, அல் வக்து கஸைஃப், நேரம் வாழ போல. நேரத்துக்கு சொன்ன உதாரணம் என்ன, நீங்க வெட்டலையா அது உங்களை வெட்டிடும், நீங்க ஒழுங்க பயன்படுத்தலையா அது உங்களை வீணாக்கிடும், ஒழுங்க பயன்படுத்தணும் சகோதரர்களே. அதனால தான் காலையில் நாம் வீட்டை விட்டு வெளியே போகிறோமா, எமது சிந்தனை என்ன, நாம் எந்த சிந்தனையில் வெளியே போக வேண்டும் சகோதரர்களே. அடிக்கடி நாம் எங்களுடைய நியத்துக்களை புதுப்பித்துக் கொண்டு இருக்க வேண்டும். காலையில் நான் வீட்டை விட்டு வெளியே போகும் போது, யா அல்லாஹ் மாலை வரைக்கும் உன்னை மாறு செய்யக்கூடிய எந்த ஒரு பாவமான காரியத்தையும் செய்யும் சூழ்நிலையை எனக்கு உருவாக்கி விடாதே. நல்ல நீயத்தோட வெளியே போறார் சகோதரர்களே, ஜப்புக்கு போறாரு, நல்ல நீயத்தோட போறாரு. ஹலாலாக நான் சம்பாதிக்க வேண்டும், அல்லாஹ்வுக்காக நான் செலவு செய்ய வேண்டும், என் பிள்ளைகளை என் மனைமாரை பார்ப்பதில் அல்லாஹு தாலா எனக்கு கூலியை வைத்திருக்கின்றான். எனவே இந்த நல்ல சிந்தனைகளை உருவாக்கி கொண்டு காலை மாலை வீட்டிலிருந்து வெளியே போற நேரம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் சகோதரர்களே, யார் தன்னுடைய எண்ணத்தில் தூய்மையாக இருப்பாரோ அல்லாஹ் அவரை பாதுகாப்பான். ஏதாவது பாவமான காரியங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் அல்லாஹ் அவரை தடுத்து விடுவான். அப்ப எனவே எண்ணத்தை பொறுத்து நீயத்தை பொறுத்து அடியானுடைய வாழ்க்கை என்ன செய்யும், அமைய போகும். எனவே நேர காலங்களை பக்குவமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு மனிதர் ஓய்வு கிடைத்தால் நல்லதை வாசிப்பார், ஓய்வு கிடைத்தால் நாலு நல்ல விஷயங்களை படிப்பார், ஓய்வு கிடைத்தால் அல்லாஹ்வுடைய வேதத்தை பார்க்க வேண்டிய எத்தனையோ பகுதியில் இருக்கு, அதையிலே பார்ப்பார். சகோதரர்களை இப்படியே பெய்த்து அவர் நேரத்தை கழிச்சு கொண்டிருக்கிற ஷைத்தான் பார்த்தா என்னடா பொல்லாத ஆளாயான், இவர்கிட்ட நம்ம நேரத்தை வேஸ்ட் ஆக்குறதுக்கு, இவரிடத்துல வந்து இந்த முபாகான அனுமதிக்கப்பட்ட காரியங்கள்ல அதிகமாக ஈடுபட வச்சு இவரை வேஸ்ட் ஆக இயலாமைக்கு அப்ப என்ன செய்யலாம், இவனை கெடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம் இதுக்கு போறது. சகோதரர்களே, ஆறாவது ஒரு ஆயுதத்தை சொல்கிறார்கள். இதோட ஷைத்தான் திட்டம் முடிச்சிடும் நினைக்கிறாதீங்க. ஆறாவது ஒன்று இருக்கிறது, என்ன தெரியுமா செய்வான், உங்கள்கிட்ட வந்து சில நல்ல காரியங்களை எடுத்து செய்ய சொல்லுவான். நல்லது ஏ ஒரு ஐடியா இல்ல, இந்த நல்ல காரியங்கள் உங்களை ஈடுபடுத்தி இதை விட பெரிய நன்மைகள் கொஞ்சம் இருக்குது, அதுல ஈடுபடாம பிளாக் பண்றதுதான் நோக்கம், வேறொன்றும் அல்ல. இப்ப உதாரணமா பாங்கு சொல்லுது, பாங்கு சொல்ற நேரத்தில் இருந்து என்ன செய்வார், குரான் ஓதிக்கொண்டிருக்கிறார், நான் அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுகிறேன், எவ்வளவு பெரிய நன்மையான. அட பாங்கு சொல்ற நேரத்துல பாங்குக்கு பதில் சொல்றதுதான் பெரிய வேலை. பாங்கு சொல்ற நேரத்துல நாங்க செய்ய வேண்டிய சிறப்பான அமல் இது, பாங்குக்கு பதில் சொல்வது, அப்படியா இல்லையா? இவருக்கு பிளான போட்டுவான், இல்ல பாங்குக்கு பதில் தானே, அதை எத்தனை பேர் இருக்கிறாங்க சொல்றதுக்கு, நீ ஓது குர்ஆன். சகோதரர்களே, சில நன்மையான காரியங்களில் எங்களை ஈடுபடுத்த வைப்பான் ஷைத்தான். அவனுடைய பிளான் என்ன தெரியுமா, அவனுடைய நோக்கம் என்ன, நீங்க பெரிய அமல்கள் ஈடுபடாம இருப்பது. இவ ஒரு சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய ஒரு பணி ஒன்று இருக்கின்றது, நாலு பேர் போய் அந்த வேலையை செஞ்சு கொடுக்கணும், இவர் அதுல ஈடுபடாம இங்க இபாதத்துல தொழுது கொண்டிருப்பார். இவர் என்ன நினைப்பாரு, அல்ஹம்துலில்லாஹ் நான் அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கின்றேன். சகோதரர்களே, மனிதர்களுக்கு பயனுள்ளவனாக வாழுவது என்பது, மற்றவர்களுக்கு பயனுள்ளவர்களாக வாழுவது என்பது ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு பிரதானமான சிந்தனையாக இருக்கும். பாருங்க நபி அவங்க என்ன சொல்றாங்க, அஸ்ஸாஇ அலல் அர்மலதி வல் மிஸ்கீன் சொன்னாங்க, ஏழைகளுக்காகவும் விதவைகளுக்காகவும், விதவைக்காக ஏழைக்காக உழைப்பு செய்பவர் இருக்கிறாரே நபி சொல்றாங்க, இவர் யார் தெரியுமா, கல் முஜாஹித் ஃபி சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்யும் மனிதனை போன்றவர். அப்ப ஒரு ஏழைய வாழ வைக்கிறதுக்காக வேண்டி உங்களாலான உழைப்பை செய்றீங்கன்னு வைங்க, நாலு பேர்கிட்ட பேசி அவருக்கு ஏதாவது ஒரு உழைப்பு செய்யறதுக்கு நீங்க ஒரு ஏற்பாடு செய்றீங்கன்னா நபி அவங்க உங்களை எப்படி சொல்றாங்க, இது எவ்வளவு பெரிய அமல். சிலர்களுக்கு அதுல எல்லாம் எங்களுக்கு ஈடுபட முடியாது, அவர் என்ன செய்வாரு, தனிப்பட்ட இபாதத்துக்கள் ஈடுபடுறதுல லைப் உள்ளவராக இருப்பார். சகோதரர்கள், இது ஷைத்தானுடைய திட்டம். இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், முந்தின அஞ்சிலையும் உங்களை தாக்க முடியாது, நீங்க ஃபெயில் ஆகலண்டா. ஆறாவதாக ஷைத்தான் பயன்படுத்தக்கூடிய கருவி என்ன தெரியுமா, எது குறைந்த நன்மையுள்ள அமலோ அந்த அமல்ல உங்களை ஈடுபடுத்துவான், எதற்காக, பெரிய அமல்ல இருந்து உங்களை தடுக்கிறதுக்காக வேண்டி. சரி, இதுலையும் பாஸ் ஆகிட்டீங்க, இப்ப என்ன செய்யறது, ஷைத்தானுக்கு இதுக்கு மேல உங்களை கெடுக்கிறதுக்கு வழி இல்லை, இதுக்கு மேல உங்களை கெடுக்கிறதுக்கு என்ன இல்ல, வழி இல்லை. சகோதரர்களே, இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், அவனுடைய அடுத்த திட்டம் என்னமாக இருக்கும் என்று சொன்னால், அவன் உங்கள் மீது பகைவர்களை உருவாக்கி விடுவான். உங்கள் மீது என்ன, அதனாலதான் நபி அவங்க சொன்னாங்க, ஷைத்தான் இந்த ஜசீரத்துல் அரபுல, அரபு தீப கற்பத்தில் அல்லாவை அன்று வேறொருவர் வணங்கப்படுவதை உருவாக்குவதற்கு முயற்சி செய்து நிராசை அடைந்து விட்டான். முடியாது, என்ன செய்வோம், அவங்களுக்கு இடையில பகைமைகளை உருவாக்கி விடுவான், சண்டை பிடிச்சிட்டு சாவுங்க, சண்டை பிடிச்சிட்டு என்ன செய்யுங்க. சகோதரர்களை, மூமீன்களை இப்படி ஷைத்தானுடைய சதிகளில் இருந்து மீட்சி பெற்ற மனிதனை பகைவர்களை விட்டு அவர்களுக்கு பாதகங்களை உருவாக்குவான், இது ஷைத்தானுடைய திட்டங்கள். சகோதரர்களை, ஷைத்தான் வந்து எங்களை பாதுகாக்கிறதுக்கு என்ன வழி, மார்க்கம் வழி சொல்லி தந்திருக்கிறது, நபி அவர்கள் அழகான வழிமுறைகளை சொல்லி இருக்கிறார்கள். ஆயுதத்தை கொண்டு அவனை நாம் தாக்க முடியாது, பிஸ்மில்லா என்ற வார்த்தை ஷைத்தானிலிருந்து எங்களை பாதுகாக்கும் வார்த்தை, சாதாரணமானதல்ல. நபி அவங்க சொன்னாங்க, வீட்டுக்குள்ள போகும்போது பிஸ்மில்லா சொல்லுங்க, ஷைத்தான் உள்ளே வர முடியாது, சாப்பிடும் போது பிஸ்மில்லா சொல்லுங்க, ஷைத்தான் உங்களோடு அமர முடியாது. அப்ப எனவே வீட்டுக்குள் போகும் போது பிஸ்மில்லா சொல்வதில் ஒவ்வொருத்தரும் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏன் மறந்தீங்க, ஆசாமி உள்ள போந்துருவார். சொன்னாங்க, ஷைத்தான் தன்னுடைய படையினரை பார்த்து சொல்லுவானா, எவன் பிஸ்மி சொல்லாம வீட்டுக்கு வந்தானோ, எவர் பிஸ்மி சொல்லாம வீட்டுல சாப்பிடுறதுக்கு அமைந்தாரோ, படையை கூப்பிட்டு சொல்லுவானாம், என் சிநேகிதர்களே வாருங்கள், உங்களுக்கு விருந்தும் இருக்கிறது, அக்கமடேஷனும் இருக்குது, ரெண்டும் கிடைச்சது இந்த வீட்டுல, தாராளமா நீங்க வந்து தங்கலாங்க. சரிங்களா சகோதரர்களே, பிஸ்மில்லா என்ற வார்த்தை ஹலாஸ், ஷைத்தானுக்கு பெரிய அடி. எனவே வீட்டுக்குள் போகும்போது பிஸ்மில்லா கவனமாக இருக்க வேண்டும். அதே போன்ற சகோதரர்களை, அல்லாவிடத்தில் பாதுகாப்பு தேடுவது இஸ்தியாதா, நபி அவங்க சொல்றாங்க, அல்லாவே குர்ஆன் சொல்றான், உணர்வுகள் உங்களுக்கு தோன்றினால் ஷைத்தான் உங்களை தீண்டுகிறான், பாவ உணர்வுகள் வருகிறதா, அஊது பில்லாஹி மின ஷைத்தானி ரஜீம் என்று சொல்லுங்கள், ஷைத்தானை விட்டும் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். எனவே சகோதரர்களை, இந்த வார்த்தையை நாம் சொல்லி பழக வேண்டும், அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான். இன்னும் சொன்னார்கள், இரவில் தூங்கும் போது நீங்க ஆயத்துல் குர்சியை ஓதிட்டு படுங்க, லா யக்ரபன்னக்கும் ஷைத்தான், ஷைத்தான் உங்களை என்ன செய்ய மாட்டான், நெருங்க மாட்டான். எவருடைய வீட்டில் சூரத்துல் பக்கரா ஓதப்படுமோ அந்த வீட்டை விட்டும் ஷைத்தான் விரண்டு ஓடிவிடுவான். பாருங்க, ஷைத்தான்ல இருந்து நபித்தார பாதுகாப்பு அரண்களை. சகோதரர்களே, வீட்டில் தொழக்கூடிய பழக்கத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். வீட்டில் தொழுகிறதுன்னு சொன்ன சுண்ணத்தான தொழுகைகளை தான் சொல்கிறோம், ஃபர்லான தொழுகைகள் அது பள்ளிவாசலில் நடத்தப்பட வேண்டியது. சுண்ணத்தான தொழுகைகளில் வீட்டில் தொழுவதில் நாம் கரசனம் இல்லாதவர்களாகத்தான் இருக்கிறோம், அப்படியா இல்லையா? பள்ளியில இஷாவா மாறிவா முடிஞ்சா உடனே ரெண்டரை காலத்தை சுண்ணத்தை தொழுந்தாச்சு பாஞ்சாச்சு. சகோதரர்களே, வீட்டில் போய் சுண்ணத்துக்களை, எந்த வீட்டில் தொழுகை இருக்குமோ அந்த வீட்டில் ஷைத்தான் இருக்க மாட்டான். நபி அவங்க சொல்றாங்க, ஒரு அடியான் சுஜூது செய்தால், ஸ்பெஷலி சொன்னாங்க குர்ஆன் ஓதும் போது அந்த சஜதாவை ஓதிவிட்டு ஒரு மனிதன் சுஜூது செய்தால் ஷைத்தான் அழுகிறானாம். ஷைத்தான் எப்கின்னு சொன்னாங்க, அழுகிறான். ஏன் அழுகிறான் தெரியுமா? சொல்லுவானா, உமிர இப்னு ஆதம் பிஸ்ஸுஜூத் ஃபஸஜத், ஆதமுடைய மனிதன் சுஜூது செய்யுமாறு ஏவப்பட்டான், செய்து விட்டான், வலகுல் ஜன்னா, அவனுக்கு சொர்க்கம் கிடைச்சிரும். உமிர்த்து பிஸ்ஸுஜூத், நான் சுஜூத் செய்யுமாறு ஏவப்பட்டேன், ஆனால் நான் செய்யவில்லை, எனக்கு நரகமே என்று என்ன செய்வானாம்? பாருங்க, வீட்டில் சுஜூது செய்யப்பட்டால் வீட்டில் ஷைத்தான் விரண்டு ஓடுவதற்கு வழியாக இருக்கும். சகோதரர்களே, ஷைத்தானை வீட்டுக்குள் வரவழைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரியத்தை நாம் தெரிந்தோ தெரியாமலோ சர்வ சாதாரணமாக என்று செய்து வருகிறோம். சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் எங்களுக்கு தெரியும், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒருமுறை வரவிருந்தவர்கள் லேட்டாகி விட்டார்கள். அப்ப பிறகு நபியும் கேட்டாங்க, ஜிப்ரீலே வாக்களித்தீர்களே வருவதாக, ஏன் வரவில்லை? உடனே சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உங்களுடைய வீட்டில் உங்களுடைய வீட்டுக்குள் ஒரு நாய் இருந்தது. அப்ப நபி அவங்க சொல்றாங்க, எந்த வீட்டில் நாய் இருக்குமோ, இன்னும் சொன்னார்கள், எந்த வீட்டில் உருவம் இருக்குமோ அங்கு மலக்குமார்கள் வரமாட்டார்கள் தான். சரி, மலக்கு வராத இடம் யாருடைய இடமா இருக்கும்? மலக்கு வராட்டி அது ஷைத்தானுக்கு சந்தர்ப்பமா போயிருமா இல்லையா? ஷைத்தானுக்கு வாய்ப்பாக போய்விடும். எனவே சகோதரர்களே, வீட்டில் இருக்கக்கூடிய உருவங்கள் அது என்ன வடிவத்தில் இருந்தாலும் சரி, எமது வீட்டை விட்டும் அவற்றை அப்புறப்படுத்துவதில் கவனமாக இருக்கணும். கப் கொடுக்கிறாங்க சகோதரர்களே, ஒரு சகோதரர் நாட்டில இருந்து வாட்ஸ்அப் பண்ணி வச்சிருப்பாரு, கப் ஒன்று கிடைச்சிக்கு மௌலவி, கப்புக்கு மேல ஒரு தலை ஒண்டிக்குது. கப்புக்கு மேல என்ன, ஒரு கிரிக்கெட் டுர்னமெண்ட்ல கிடைச்ச கப் ஒன்று, அதுல மேலால ஒருவர் பெட்டை வச்சுக்கொண்டு என்ன செய்யறாரு, அப்படி இருக்கிறாரு. இத உருவமாக மேல போட்டு கப் தந்திக்கிறாங்க. இந்த கப்பை வீட்டுல வைக்கலாமா? வைக்கலாம், மலக்கு மாதிரி வரமாட்டாங்க. ஓகேயா? நிஜா வைக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா என்ன, மலக்குகள் உங்கள் வீட்டுக்குள் என்ன செய்ய மாட்டார்கள், நுழைய மாட்டார்கள், விருப்பமா வைத்துக் கொள்ளுங்கள். சகோதரர்களே, எந்த வீட்டில் உருவம் இருக்குமோ, சில சாம்களை பார்க்கிறோம் அதுல உருவங்கள் இருக்கிறது, சில சேர்க்க ஆடைகளை பார்க்கிறோம் உருவம் இருக்கின்றது. சகோதரர்களே, திரையில் உருவத்தை பார்த்தார்கள் நபி, ஆயிஷா நாயகனுடைய வீட்டு திரையில கோபம் வந்து விட்டது, முகமெல்லாம் மாறிவிட்டது. உடனே ஆயிஷா நாயகி என்ன செஞ்சிட்டாங்க, அதை கிழிச்சி தலைவனி உரையா தச்சு போட்டாங்க. நபி அவர்கள் கோபப்பட்டார்கள். ஆனால் சர்வ சாதாரணமாக வீட்டுக்குள் உருவங்கள் நடமாடுகின்றது, அது ராம் பேர்ல என்னென்னமோ பேர்ல எல்லாம் வந்திருக்கிறது, நாங்கள் கவனம் இல்லாமல் இருக்கிறோம். சகோதரர்களே, வீட்டுக்கு வரவிருக்கக்கூடிய மலக்குமார்களை அவை தடுத்துவிடும். மலக்குமார்கள் வராது போனால் அங்கு அடுத்து வருவது யார், ஷைத்தான் வந்துடுவான், விளங்கிச்சா? எனவே ஷைத்தானுக்குரிய வாயல்களையும் நாம் அடைக்க வேண்டும். அவனிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு மார்க்கம் என்ன சொன்னதோ அவைகளை நாம் கவனமாக செய்து வர வேண்டும். சரி சகோதரர்களே, இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஷைத்தான் மனிதனை எப்படி தாக்குகிறான் என்று சொன்ன நேரத்தில் சொன்ன அந்த ஏழு அம்சங்களையும் விளங்கிச்சா, நாம் மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்தி எங்களுடைய இந்த உரையை முடித்துக் கொள்வோம். முன்னாவது என்ன சொன்னாங்க, எப்படி தாக்குவான், ஷிர்க் குஃப்ரை கொண்டு தாக்குவான். இரண்டாவது, பிதுஅத்தை கொண்டு தாக்குவான். மூணாவது, பெரும் பாவங்களை கொண்டு தாக்குவான். நாலாவது, சிறிய பாவங்களை கொண்டு தாக்குவான். ஐந்தாவது, ஆகமாக்கப்பட்டவற்றில் அதிகமாக ஈடுபட செய்வான். விளங்கிச்சா? ரெண்டு கறி ஆக்கி சோத்தையும் வச்சா போதுமெண்டா? இல்ல, நாலு கறி ஆக்கி வைக்கணும், இல்ல மாப்பிள்ள கோவிச்சிருவார். அந்த நாலு கறி ஆக்கிறதுக்கு அவருக்கு இன்னும் நேரம் போகுமே, அப்படியா இல்லையா? அப்ப அதுக்கு கூடுதலா ஈடுபடுற நேரத்துல எத்தனையோ கடமையான அவசியமான வைகளுக்கு எல்லாம் என்ன செஞ்சிடும், நேரம் இல்லாம போயிடும். சரி, நாலு அஞ்சாவது சொன்னாங்க முபாஹ், ஆகமாக்கப்பட்ட வைகளில் அதிகமாக ஈடுபடுத்துவான். அடுத்தது என்ன, ஆறாவது, ஆறாவது குறைந்த நன்மைகளில் ஈடுபட வைப்பான். அப்படின்னு என்ன, நிறைந்த பெரிய நன்மைகளை விட்டும் தூரமாக்குவான். ஏதோ எஃபெக்டா இல்லையாது, பாதிப்பு அது. எனவே அந்த பாதிப்பை உங்களுக்கு உருவாக்க பார்ப்பான். இந்த ஆறுலையும் நீங்க பாஸ் ஆகிட்டீங்க, அடுத்து தன்னுடைய பகைமை என்ன, எதிரிகளை உங்கள் மீது சாட்ட பார்ப்பான். பொறுமையோடு ஈமானோடு யக்கீனோடு நாம் முன்னேறி சென்றால் அல்லாஹ் நமக்கு வெற்றியை அளிப்பான். சகோதரர்களே, சபதமிட்டு விட்டு வந்திருக்கிறான். எனவே ஷைத்தானுடைய சதி வலைகள் என்னவென்பதை அறிந்து ஒரு மனிதன் அதற்கு ஏற்ப இந்த உலகத்தில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அருள் வேதத்தில் பல இடங்களில் எச்சரிப்பு விடுக்கின்றான், இன்ன ஷைத்தான லக்கும் அதுவும் முபீன், ஷைத்தான் உங்களுக்கு பகிரங்க விரோதியாக இருக்கிறான். எனவே அல்லாஹு தஆலா எங்கள் அனைவர்களையும் ஷைத்தானின் தீங்கிலிருந்து பாதுகாப்பானாக. எனவே நாம் கேட்ட உரையிலிருந்து பயன்பெற்ற மக்களாக ஆகுவதற்கு அல்லாஹ் எங்களுக்கு தௌஃபீக் செய்வானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம வஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த.